அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். இலங்கையின் மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரம் இல்லை என்றும், மத்திய அரசுக்கு மட்டுமே காணி அதிகாரம் என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள்.
சபை தேர்தலில் ஒரு ஜனநாயக தீர்வை வழங்கிய சில நாட்களுக்குள் இவ்விதமான ஒரு தீர்மானம் வெளிவந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரும் ஆச்சரியமாகவும் ஏமாற்றமாகவும் அமைகின்றது.
தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இலங்கை வெறுகல் முருகன் ஆலயத்திற்குரிய சிலை என்று நம்பப்படும் முருகன் சிலையை மீட்பது தொடர்பாக தமிழக முதல்வரிடம் மீண்டும் முறையிடப் போவதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
இன்றைய முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருப்பதனால் அவரோடு நாங்கள் கடிதம் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு அனுமதியை பெற்று அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய சிலையை மீளப்படுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம்.
மாலத்தீவில் இன்று நடக்கவிருந்த அதிபர் தேர்தலில் இரண்டாம் சுற்று தேர்தல் நீதிமன்றத்தால் பின்போடப்பட்டிருக்கும் நிலையில் அதன் பின்னணி குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். கிரேக்கத்தில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான கோல்டன் டானின் தலைவர் நிக்கோஸ் மிக்கலாலியோகோஸ் குற்றங்களில் ஈடுபடும் ஒரு அமைப்பின் உறுப்பினராக இருந்தார் என்று குற்றம் சாட்டி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதேபோல புதிய நாசி கட்சியான கோல்டன் டானுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் மேலும் 16 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 10 நாட்களுக்கு முன்னர் இடதுசாரி செயற்பாட்டாளரும் பாடகருமான ஒருவர் கோல்டன் டான் உறுப்பினரால் கொலை செய்யப்பட்டார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. கோல்டன் டான் கட்சியின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் காவல் நிலையத்தின் முன்னால் அந்த கட்சியைச் சேர்ந்த சுமார் 200 பேர் குழுமியிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 18 இடங்கள் உள்ள சூழலில் அண்மை காலமாக இன ரீதியாகவும் வெளிநாட்டிலிருந்து கிரேக்கத்துக்கு வந்துள்ளவர்களையும் குறிவைத்தும் நடத்தப்படும் தாக்குதலில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபரோடு தொலைபேசியில் பேசிய பிறகு நாடு திரும்பியிருக்கும் ஈரானிய அதிபர் ஹசன் ருஹானிக்கு கொந்தளிப்பான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டத்தில் பங்கு பெற நியூயார்க் போயிருந்த ஈரானிய அதிபர் அங்கிருந்தபோது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 12 நிமிட தொலைபேசி உரையாடலை அமெரிக்க அதிபரோடு நடத்திவிட்டு நாடு திரும்பிய போது பெரும் ராஜதந்திர முன்னெடுப்பை செய்திருக்கிறார் என்று கூறி ஒரு புறம் எழுச்சியான வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டது. மறுபுறம் 100க்கும் அதிகமான மற்றொரு கூட்டம் அவர் மீது கற்களையும் காலணிகளையும் வீசியது. தாயகம் திரும்பி அவரை விமான நிலையத்தில் நாட்டின் அதி உயர் மத தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் பிரதிநிதி வரவேற்றார். அவருடைய நடவடிக்கைகளுக்கு நாட்டின் அதியுயர் தலைவரின் ஆதரவு இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது என்று நோக்கர்கள் கூறுகிறார்கள். அதேபோல சமூக வலைத்தளங்களான ட்விட்டர் போன்றவற்றில் கூட அவருக்கான ஆதரவு பெருகி வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிபர்கள் நேரடியாக பேசுவது இதுவே முதற் தடவையாகும். சிரியாவின் ரசாயன ஆயுதங்கள் அழிக்கப்படுவது பற்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஏகமனதாக பிரேரணை நிறைவேற்றியிருப்பது பற்றி தலைமைச் செயலர் பான் கி மூன் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். புதிய சிரியா சமாதான மாநாடு ஒன்றை கூட்ட நவம்பர் நடுப்பகுதியில் ஒரு திகதியை பான் கி மூன் தற்காலிகமாக அறிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டில் தாங்கள் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் என்று சிரிய அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். அனைத்துலக ரசாயன ஆயுத கண்காணிப்பாளர்கள் சட்டபூர்வமாக சிரியாவிற்குள் பிரவேசிப்பதற்கு இந்த ஐநா பிரேரணை அனுமதிக்கிறது. ஆனாலும் பிரேரணைக்கு சிரியா பணிய மறுத்தால் சிரியாவை பயமுறுத்தவோ அல்லது அதன் மீது தடைகள் விதிக்கவோ பிரேரணையில் அனுமதி வழங்கப்படவில்லை. சீனாவில் மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கும் குழந்தைகள் கடத்தல் குற்றங்களுக்கு எதிராக அதிகாரிகள் அண்மையில் மேற்கொண்ட நடவடிக்கையில் 90க்கும் அதிகமான குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், சந்தேகத்தின் பேரில் 300 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை திருடுவது, விற்பது, வாங்குவது போன்ற தீச்செயல்களில் ஈடுபட்டுள்ள மாபெரும் குற்றவாளிகள் கும்பலொன்றை சின்ன பின்னமாக்கும் நடவடிக்கையில் 11 மாகாணங்களைச் சேர்ந்த போலீசார் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது. சீனாவின் வறிய மாநிலங்களான சிச்சுவான், யூனான் போன்றவற்றிலிருந்து குழந்தைகளை இலக்கு வைத்து திருடி வேறு மாநிலங்களுக்கு கடத்திச் சென்று இந்த கும்பல் விற்பனை செய்து வந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் ஒரு சீன சமுதாயம், ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை மட்டும்தான் பெறலாம் என்ற அரசாங்கத்தின் சட்டம், இவையெல்லாம் குழந்தைகள் கடத்தலை அதிகரித்திருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் அடைக்கலம் கோரி அகதிகளோடு புறப்பட்ட வள்ளம் ஒன்று இந்தோனேஷிய நாட்டு கரையில் மூழ்கிய சம்பவத்தில் உயிரிழப்பிய சிலர் கருத்து வெளியிடும் போது மீட்பு உதவி அனுப்பப்பட்டுள்ளது என்று ஆஸ்திரேலிய நிவாரண உதவியாளர் கூறினாரும் அந்த உதவி தமக்கு வந்து சேரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்தோனேஷியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுகளை நோக்கி அகதி அந்தஸ்து கோரிய சுமார் 120 பேர் வள்ளத்தில் புறப்பட்டு சொற்ப நேரத்தில் வள்ளம் பிரச்சினைக்குள்ளானது. இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 13வது அரசியல் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரம் இல்லை என்றும் மத்திய அரசுக்கு மட்டுமே காணி அதிகாரம் இருக்கிறது என்றும் இலங்கையின் உச்சநீதிமன்றம் வியாழனன்று அளித்த தீர்ப்பு குறித்த செய்தியை நேயர்கள் அன்றைய பிபிசி தமிழோசையில் விரிவாக கேட்டீர்கள். இந்த தீர்ப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் என்ன என்று அந்த அமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
விசேடமாக வடமாண சபை தேர்தலில் ஒரு ஜனநாயக தீர்வை வழங்கிய சில நாட்களுக்குள் இவ்விதமான ஒரு தீர்மானம் வெளிவந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரும் ஆச்சரியமாகவும் ஏமாற்றமாகவும் அமைகின்றது. இந்த நாட்டில் உள்ள தேசிய பிரச்சனைக்கு காணி ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது. விசேஷமாக அரசு காணியில் வடகிழக்கில் நிலவுகின்ற இனவீதாசாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் பகிர்ந்தளிப்பதை தடுப்பதற்காகத்தான் 1987 பண்டாரநாயக செல்வநாயகம் ஒப்பந்தமும் 1965 டல்லி சென்னாயக செல்வநாயகம் ஒப்பந்தமும் நிறைவேற்றப்பட்டன. அந்த ஒப்பந்தங்களின் கீழ் இவ்விதமாக அரசு காணி வழங்கப்படுவதன் மூலமாக இனவீராசாரம் மாற்றி அமைக்க முடியாத ஒரு நிலைமை உறுதியாக ஏற்படுத்தப்பட்டது. 87 கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழும் 13வது அரசியல் சாசன திருத்தத்தின் கீழும் இந்த நிலைமை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது சம்பந்தமாக 13வது அரசியல் சாசனத்தில் பல விதிகள் இருக்கின்றன. மாகாண சபைகளுக்கும் காணி அதிகாரம் உண்டு என்பதை இட்டவரையில் உச்சநீதிமன்றம் ஏற்று அந்த அடிப்படையில் தனது தீர்மானங்களை வழங்கியிருக்கின்றது. தற்போதைய நீதியரசர் திரு முகான் பிரித் அவர்கள் முரண்பட்ட ஒரு கருத்தை இன்னும் 2 நீதிபதிகளுடன் எடுத்திருப்பது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம்.
மாகாணங்களுக்கு காணி தொடர்பான அதிகாரம் கிடையாது என்று உறுதியாக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு அளித்துவிட்ட பிறகு அடுத்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பால் என்ன செய்ய முடியும் அல்லது நீங்கள் என்ன செய்ய உத்தேசிருக்கின்றீர்கள்?
இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து வருகின்றோம். மேலதிகமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் விரைவில் தீர்மானிப்போம். நாட்டில் வாழ்கின்ற வெவ்வேறு மக்கள் மத்தியில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்பட வேண்டுமாயிருந்தால் காணி அதிகாரம் மத்திய அரசாங்கமிடமே உள்ளது, மாகாணங்களுக்கு விதமான அதிகாரமும் இல்லை என்று கூறப்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உகந்த ஒரு விடயம் அல்ல. அதிகாரம் அமிதமாக மத்திய அரசாங்கத்தின் கையில் மாத்திரம் இருக்குமா இருந்தால் அதனுடைய விளைவுகள் பாரதூரமாக அமையலாம்.
வடமாகாண சபையில் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கொடுக்கப்படும், சர்வதேசத்தினுடைய தயவை பெற்றுக்கொண்டு இந்த அதிகாரங்கள் மாகாண சபைக்கு பெற்றுக்கொள்ளப்படும் என்று இன்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்திருக்கின்றன. உள்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையை சர்வதேசத்திற்கு கொண்டு அதன் மூலம் ஒரு தீர்வை பெற்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
உள்நாட்டில் இந்த பிரச்சனைக்கு தீர்வை காணலாம இருந்தால் சர்வதேச சமூகத்திடம் போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் 13வது அரசியல் சாசன திருத்தம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழியை காட்டியிருந்தால் அந்த வழி இச்சவரையில் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழியா இருந்திருக்கின்ற சூழலில் அதை மாற்றி அமைத்து தற்பொழுது ஒரு தீர்வு வந்திருக்குமாயின் மற்றது அரசியல் சாசனத்துள்ள காணி அதிகாரங்கள் சம்பந்தமாக தற்போதைய அரசாங்கம் அந்த விதிகளை மீறி சில வருடங்களாக செயல்பட்டு வந்திருக்குமாயின் பிரச்சனை தானாகவே சர்வதேச மயமாக்கப்படுகிறது. இன்றைக்கு சர்வதேசம் என்பது நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள் சம்பந்தமாக கூடிய அக்கறை எடுத்து வருகின்றது. நோக்கம் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் சமத்துவமாகவும் நல்லிணக்கம் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்று. அதனால் அவ்விதமான ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறாக ஒரு கர்மம் நடைபெறுகின்ற பொழுது அது சர்வதேச மயமாக்கப்படுகின்றது. அவரோ இவரோ அது சர்வதேச மயமாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செயலின் காரணமாகவே அந்த நிலைமை உருவாகின்றது. அதான் உண்மை.
இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வடமாகாண சபை தேர்தலில் கிடைத்த பெரு வெற்றியை அடுத்து 2 போனஸ் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றை முஸ்லீம் ஒருவருக்கு வழங்குவதாக கூட்டமைப்பு முடிவெடுத்துள்ளது என்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் தமிழோசையிடம் தெரிவித்தார். இரண்டாவது இடம் யாருக்கு என்று கூட்டமைப்பால் முடிவு செய்யப்பட்டு விட்டதா?
அநேகமாக அந்த இடம் வன்னியில் சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படாத சில வேட்பாளர்களுக்கு சுழற்சி முறையில் வழங்கப்படலாம். அது சம்பந்தமான இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்பட்டு அந்த தகவலை எமது செயலாளர் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிப்பார்.
மந்திரி சபை எப்பொழுது அமையும் வடமாகாணத்தில் என்பது எப்போது தெரிய வரும்?
முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட பிறகு திரு விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சராக நியமிப்பது என்று தேர்தல் ஆணையாளர் எமது செயலாளருக்கு அறிவித்திருக்கின்றார். அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அந்த கர்ப்பம் இடம்பெறும்.
காணி அதிகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து முதல் முறையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்களை வெளியிட்டவர் அந்த அமைப்பின் தலைவர் ராசம்பந்தர். தமிழ்நாடு சிலைகள் காப்பகத்தில் இருக்கும் இலங்கை விருகல் முருகன் ஆலயத்திற்குரிய சிலை என்று நம்பப்படும் முருகன் சிலையை மீட்பது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளாக அந்த ஆலய நிர்வாகம் எடுத்து வரும் முயற்சிகள் இதுவரை உரிய பலனை தராத நிலையில் தற்போதைய தமிழக முதல்வரிடம் மீண்டும் இதுகுறித்து நேரடியாக முறையிடப் போவதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் சாந்தி செல்லதுரை.
தமிழ்நாட்டு சிலைகள் காப்பகத்தில் உள்ள தமது ஆலயத்திற்கு சொந்தமான முருகன் சிலையை மீளப்பெற தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உதவியை நாடுவதற்கு பெருகல் ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி ஆலய நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. 2005-2007 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கை காரணமாக பெருகல் பிரதேச மக்களும் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இக்கால பகுதியிலேயே குறித்த முருகன் சிலை கொள்ளையடிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஆலய நிர்வாகம் நம்புகின்றது. 2007 ஆண்டு தமது பிரதேசத்தில் மீள குடியேறிய பின்னர் ஆலயத்தை திறந்து பார்த்தபோது குறித்த முருகன் சிலை உட்பட பல பொருட்கள் காணாமல் போயிருந்தது என்கின்றார் ஆலய நிர்வாகத்தின் முன்னாள் பொருளாளர் பத்தக்குட்டி மதிபால சிங்கம்.
இதை கடந்து 2 மாதங்களின் பின்பு பிபிசி தமிழோசையை நாங்கள் கேட்டபோது ஒரு தகவல் புறப்பட்டது. அதாவது ஒரு முருகன் சிலை ஒன்று தமிழ்நாட்டிலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற செய்திதான் அது. அந்த முருகன் சிலையை பரீட்சித்து பார்த்தபோது அது உண்மையிலேயே சோழர் கால சிலையும் இலங்கையில் உள்ள ஒரு முருகன் ஆலயத்திற்கு சொந்தமான சிலையாக அதனை தமிழ்நாட்டு ஆய்வாளர்கள் கருதி கொண்டார்கள். அதன் நிமித்தம் நாங்களும் எங்களுடைய சிலையை ஒப்பிட்டு பார்த்தபோது அல்லது ஆராய்ந்து பார்த்தபோது அது பெருகலுக்குரிய சிலையாகத்தான் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டது. அதன் நிமித்தம் நாங்கள் உடனடியாக இலங்கையில் உள்ள இந்திய தூதுவராலயத்தோடு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விடயங்களை எழுத்து மூலம் தெரிவித்தோம். பின்பு அன்றைய முதலமைச்சர் திருவாளர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த கடிதத்தை சமர்ப்பித்திருந்தோம். தமிழ்நாட்டு அரசு இந்த கடிதத்தை பெற்று எங்களுக்கு இதுவரை இது சம்பந்தமான ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கவில்லை. எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது.
தமிழ்நாட்டில் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் அறிந்தவுடன் அதனை மீண்டும் எடுத்துவர மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பற்றி கோரும் ஆலய நிர்வாகத்தின் முன்னாள் தலைவர் கே சிதம்பர பிள்ளை.
இந்திய ஹைகமிஷனோட போய் கதைச்சி அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்த உடனே அவர் சொன்னார், இலங்கை ஃபாரின் மினிஸ்ட்ரியோட கதைக்க சொல்லி அவங்க சொன்னாங்க, உங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருந்து ஒரு சிலைய இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று கடிதம் தண்ணி எடுத்து வந்தீங்கன்னா நாங்க எடுத்து தருவோம் மாதிரி எங்களுக்கு ஹைகமிஷன் சொன்னது. அப்ப அங்க ஒன்றே நாங்க அந்த கடிதங்கள் எல்லாம் கொடுத்தோம். அப்ப அங்க ஒன்றே அந்த கடிதங்களை கொடுத்த மாதிரி அந்த மினிஸ்ட்ரியில கொடுத்த மாதிரி எங்க மாற்றங்கள் வந்தால ஆலய பரிமாற்ற நாங்க அதோட மாறிட்டு வந்தோம். இந்த 2010 இந்த அளவு தான் அது இருந்தது. எங்களுக்கு அது சம்பந்தமாக திரும்பி எந்த அறிவித்தாலும் எங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி தரையில்
என்று கூறிய அவர், தங்களால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை காரணமாகவே அவ்வேளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் உதவியை தாங்கள் நாடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சிலையை அங்கிருந்து எடுத்து வருவதற்கான முயற்சிகளில் 5 வருடங்களின் பின்னர் மீண்டும் தற்போதைய ஆலய நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. ஆலய நிர்வாக சபையின் தற்போதைய தலைவரான சித்திரவேல் கணேஷ்.
இன்றைய முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருப்பதனால் அவரோடு நாங்கள் கடிதம் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு அனுமதியை பெற்று அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுடைய சிலையை மீளப்படுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் தமிழ்நாட்டு அன்றைய முதலமைச்சரும் எமக்கு கடிதங்களை அனுப்பி இருப்பார்கள் என்றுதான் நாங்கள் நம்பினோம். இதுவரை அதற்கான பதில்கள் கிடைக்கவில்லை என்பது மிகுந்த வேதனையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது. இன்றைய முதலமைச்சராவது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தந்து இந்த சிலையை எமது முருக பக்தர்களின் வழிபாட்டிற்காக பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். சிலை கண்டுபிடிக்கப்பட்டு ஆராய்ச்சியாளருடைய கருத்துப்படி அதனுடைய சிறப்பு அம்சங்கள் எங்களுடைய வெறுகலம்பதி ஆலயம் அமைக்கப்பட்ட காலத்தை ஒத்ததாக இருப்பதனாலும் வெறுகலம்பதி ஆலயத்தில் இருந்து களவாடப்பட்ட சிலைகள் இதுவரை வேறு எங்கும் கண்டுபிடிக்கப்படாதனாலும் இந்தியாவிலே இந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையிலிருந்து எந்த ஒரு கோயிலும் இந்த சிலையை உரிமை கோராதனாலும் இது எங்களுடைய ஆலயத்துக்கு சொந்தமான சிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்
என்று தெரிவித்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தனின் ஊடாகவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துடன் இவ்விடயம் தொடர்பாக தொடர்பு கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் சாந்தி செல்லதுரை. அடுத்து மாலத்தீவு குறித்த செய்தி ஒன்று. மாலத்தீவில் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட யாருக்கும் 50% வாக்குகள் கிடைக்காததால் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த நிலையில் நாட்டின் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தலை ஒத்திவைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாலத்தீவின் அரசியலில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று மாலத்தீவு அரசியல் திறனாய்வாளர் என் சத்யமூர்த்தி அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மாலத்தீவில் உச்சநீதிமன்றம் இது போன்று செய்வது அந்த நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் என்று கூறினாலும், ஜனநாயகம் நிலவும் எந்த நாட்டில் பார்த்தாலும் தேர்தல் துவங்கிய பின்னர் அந்த தேர்தல் முறைகள் முடிவது வரை நீதிமன்றங்கள் அதனில் தலையிடக்கூடாது என்ற ஒரு சட்டமும் ஒரு வழக்கமும் நிலுவையில் இருந்து வருகிறது. இதற்கு காரணமே நீதிமன்ற வழக்குகளை சுட்டிக்காட்டி தேர்தல்கள் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது என்பதுதான் காரணம். ஆனால் இப்பொழுது நீதிமன்றம் ஒரு சாராரப்பை வழக்கை முன்னெடுத்து கொண்டு செல்கிறது. அதே சமயம் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு மற்றொரு வேட்பாளரான அப்துல்லா யாமி மாலத்தீவு ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான முகமது நஷீதுக்கு பிறகு இரண்டாவதாக வந்த வேட்பாளர் இப்பொழுது மறுபடியும் இரண்டாவது சுற்று தேர்தல் புதிய தேதியில் நடக்க வேண்டும் என்றால் தனக்கு பிரச்சாரத்திற்காக அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு மனுதாரரின் வழக்கை எடுத்துக்கொண்டால் அங்கு ஜனாதிபதி தேர்தலே நடந்து முடியும் என்று எண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் நவம்பர் 11 உள்ள அடுத்த ஜனாதிபதி பதவியை எடுக்க வேண்டும். அதற்குள் உச்சநீதிமன்றத்தின் முன்பிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளும் முடிவுக்கு வந்து தேர்தல் முறைகள் முடிவுக்கு இறுதிச் சுற்றை அடையவில்லை என்றால் அங்கு என்ன நடைபெறும் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.
முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்றுதான் பலவிதமான கருத்து கணிப்புகள் ஊடக விமர்சனங்கள்லாம் தெரிவிக்கின்றன. இப்ப மாலத்தீவின் உச்சநீதிமன்றம் இந்த தேர்தலை பின்போடுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது முகமது நஷீதின் வெற்றியை தடுப்பதற்கான ஒரு மறைமுகமான ஒரு உபாயம் அல்லது அழுத்தமாக பார்க்க முடியுமா?
நேரடியாக அது ஒன்று கூற முடியாது. ஏனென்றால் கடந்த முறை முகமது நஷீத் 2008 தேர்தலில் வெற்றி பெற்ற போது கூட முதல் சுற்றில் அவர் வெறும் 25% வாக்குகள் தான் எடுத்திருந்தார். அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கையூம் தான் 40% வாக்குகள் எடுத்து முன்னணியில் இருந்தார். முகமது நஷீதுக்கு பின்னால் வந்த 2 வேட்பாளர்கள் அவர்களுடைய வாக்குகளையும் சேர்த்துத்தான் அவர்களுடைய ஆதரவுடன் இரண்டாவது சுற்றில் முகமது நஷீத் 53% வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்றார். அந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்பொழுது இப்பொழுது அவர் 45.45% வாக்குகள் பெற்றுள்ளார் என்ற ஒரே காரணத்திற்காக இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்று விடுவார் என்று கூற முடியாது. காரணம், அவரை எதிர்த்து நின்ற பிற 3 வேட்பாளர்களுமே தாங்கள் ஒருங்கிணைந்து 2 சுற்றில் போட்டியிடப் போவதாக கருத்து தெரிவித்துள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 4.55% வாக்குகள் பெற்று முகமது நஷீத் வெற்றி பெறும் வாய்ப்பு எப்படி இருக்கிறதோ அதுபோலவே வெறும் 25% வாக்குகள் தற்போது பெற்றுள்ள அப்துல்லா யாமீனுடைய வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் தற்போது உச்சநீதிமன்றம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக இது போன்ற ஒரு எண்ணம் தோன்றியுள்ளது வருதத்தக்கது.
இப்ப முகமது நஷீதை பொறுத்தவரை அவர் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவராகத்தான் பார்க்கப்பட்டார். இந்த மாலத்தீவினுடைய அந்த விமான நிலைய அந்த கையகப்படுத்தல் வரும்பொழுதும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி. ஆனால் இப்பொழுது முகமது நஷீதை மீண்டும் அங்கு ஜனநாயக ரீதியில் அங்கு அதிபராக தேர்தலில் வெற்றி பெற்று வருவதற்கு பல தடைகள் இருப்பது போல தோன்றும் சூழ்நிலையில ஏன் இந்திய அரசால் மாலத்தீவின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை? மாலத்தீவு விஷயத்தில் இந்தியாவினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் தோல்வியடைந்து விட்டன அப்படின்னு கூட பார்க்கலாம் இல்லையா?
தற்போதைய சூழ்நிலையில் இந்திய அரசாங்கத்தின் ராஜதந்திர நடவடிக்கைகள் தோல்வியடைந்து விட்டன என்று முழுமையாக கூற முடியாது. 2-3 மாதங்களுக்கு முன்பு கூட முகமது நஷீதை எதிர்த்து கிரிமினல் வழக்கு இருக்கும் பொழுது இந்திய அதிகாரிகள் சென்று அங்குள்ள பல்வேறு அரசியல் தலைவர்களையும் பல்வேறு நீதித்துறை அலுவலர்களையும் ஜனாதிபதியையும் சென்று சந்தித்த பிறகுதான் முகமது நஷீதுக்கு எதிரான வழக்கு உடனடியாக முன்னெடுத்து செல்லப்பட மாட்டாது என்ற சூழ்நிலை உருவானது. என்றாலும் நீங்கள் கூறியது போல எல்லோரும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகள் அங்கு வெற்றி பெறவில்லை என்பது உண்மைதான். இது முகமது நஷீத் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதும் பொருந்தும். அவருக்கு முன்பு கையூம் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் அவ்வாறுதான் நடந்து வந்திருக்கிறது. ஆனால் தலைகட்சி ஜனநாயகம் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி என்று வந்த பிறகு இவ்வாறு நடக்கும் பொழுது இதெல்லாம் புதிதாக நமக்கு பலருக்கும் தோன்றியது.
மாலத்தீவு குறித்த அரசியல் திறனாய்வாளர் என் சத்யமூர்த்தி. இந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய 2G எனப்படும் இரண்டாம் தலைமுறை தொலைத்தொடர்பு அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக விசாரித்த இந்திய நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவின் வரைவு அறிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை அந்த குழுவுக்குள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆர் ராசா மீது பிரதானமாக குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராசா சார்ந்திருக்கும் திமுகவின் கருத்துக்கள் என்ன என்று இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினரான TR பாலு அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நான் பங்கேற்றேன். அந்த சமயத்தில் சில கடிதங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவருக்கு அனுப்பியது விவரமாக எடுத்து சொல்லி 13ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் தொடர்ந்து 4-5 கடிதங்கள் மின்னணு அஞ்சல்கள் போன்றவற்றை அனுப்பியும் கூட அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்படாமல் ஒரே நாள் 2 கூட்டங்களுக்கு வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, ராஜா மீண்டும் அவரை அழைக்க வேண்டும், அவர் தொடர்ந்து தன்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அழைத்து உரிய முறையில் அவருடைய வாக்குமூலத்தை கேட்டு அறிந்த பிறகு தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை தான் நியாயமானது என்று திமுக சார்பில் நான் வாதாடினேன். அது மட்டுமல்ல, டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தொலைத்தொடர்புறை பிரமாண வாக்குமூலங்களை அந்தந்த நீதிமன்றங்களில் மனுவாக தயாரித்து ஒப்படைத்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் முறைப்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அந்தனுடைய நகல்களை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் பெற்று தந்திருந்தால் அது பற்றி உரமாக குழுவில் பேசி முடிவெடுத்திருக்கலாம். அதை அவர் செய்ய தவறிவிட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கு கிடைக்காத ஆவணங்களை நான் பெற்று அதை உறுப்பினரிடம் அளித்தது மட்டுமல்லாமல் அவருக்கும் ஒரு படிவத்தை கொடுத்து இவன் மீது நீங்கள் விவாதித்து இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு இல்லாவிட்டால் வேற இன்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கொண்டு அந்த வாதங்கள் மேற்கொண்ட பிறகு வாதத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிற அறிக்கை தான் முடிவான அறிக்கையாக இருக்க வேண்டும், அதுதான் நியாயமானது என்று சொல்லப்பட்ட பிறகும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு இது ஓட்டு கூடப்பட்டது. தயாரிக்கப்பட்டு அவருடைய அறிக்கை வரைவு அறிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற குறியிலே தான் இருந்தார். அது பற்றி கூட விவாதங்கள் மேற்கொள்ளப்படாமல் அதை வந்து ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு ஓட்டெடுப்பு விட்டு விட்டார். அது தவறு என்பதை நான் சுட்டிக்காட்டினேன்.
சரி, இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் அவருடைய வரைவு அறிக்கை ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா? அடுத்து நீங்கள் என்ன செய்யப்போகிறீர்கள்?
அதனோடு நான் நிச்சயமாக அந்த வரைவு அறிக்கை தவறான ஒரு அரைகுறையான அரைவை கேட்டுத்தனமான ஒரு அறிக்கையை சாக்கோ அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை திமுக நிச்சயமாக ஏற்காது என்று நடைபெற்ற கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்து அதுக்காக டிசைன் நோட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரைவை தயாரித்து இன்னொரு ஒரு வாரத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிவிட்டேன்.
இடையே உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த குழுவில் நியமிப்பதற்கு வாய்ப்பு வந்தபோது திமுக தவறவிட்டது ஒரு தவறு அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதை பத்தி நீங்க என்ன
விமர்சனம் பெற்று விமர்சனம் இருந்தாலும் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து கேட்கின்ற காரணத்தால் பதில் சொல்ல வேண்டிய கனவுப்பட்டிருக்கிறேன். காங்கிரஸ் உறுப்பினர்கள், காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு வாக்களித்து அந்த உறுப்பினர் வெற்றி பெற்றால் அந்த உறுப்பினர் அவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டும், காங்கிரஸ் என்ன சொல்றதோ அதை கேட்டு நடக்க வேண்டும் என்று அடிமைத்தனமான அடிமை விலங்கை எனக்கு மாட்ட பார்த்தார்கள். நான் என்ன செய்ய அந்த தவறை நான் இழைக்கவில்லை. அது என்ன அந்த தவறு என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் போகின்ற போக்கிற்கு நான் வர வேண்டும் என்று சொன்னார்கள், அது மாதிரி வர முடியாது. எங்கள் உறுப்பினரை நாங்கள் குற்றமற்ற என்பதை நிரூபிக்கின்ற வரை நாங்கள் தனிமையாக இருந்து கூட நான் போராடுவேன் என்று சொன்னேன். அதுபடி நான் எனக்கு போராடிருக்கேன்.
இப்பொழுது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டதிலிருந்தே காங்கிரஸ் வந்து பிரதமரையும் சிதம்பரம் அவர்களையும் காப்பாற்றுவதற்காகவும் ராஜாவை மட்டுமே குற்றவாளி ஆக்குவதற்காக முயல்வதாகவும் CPM சார்பில் ஒரு டிசன்ட் நோட் வைக்கப்பட்டதாக அறிகிறோம். அந்த டிசன்ட் நோட் உங்க கவனத்துக்கு வந்ததா? அதுல என்ன கூறப்பட்டிருக்கு?
அந்த டிசன் நோட் எங்களுக்கு எல்லாம் அளிக்கப்படவில்லை. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தனியாக ஒரு டிசன் நோட் தயாரிக்கப்பட்டு இன்னும் ஒரு வார காலத்தில் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நிச்சயமாக 10ஆம் தேதி அக்டோபர் 10 நான் நிச்சயமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
திமுகவைச் சேர்ந்த TR பாலு அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன்.
முதலில் வடமாகாண தேர்தல் முடிவுகள் பற்றி வந்திருக்கும் கடிதங்களில் சிலவற்றை பார்க்கலாமே சிவகன்.
ஆம், முதலில் பேங்காக் நேயர் அழகையா ஜெயக்குமார் எழுதுகின்ற மின்னஞ்சலில், தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு கிடைத்த வெற்றியானது இனவாத வெற்றியை தவிர இது எதையும் சாதிக்காது. இந்த வெற்றியானது 30 மாகாண சபை உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதில் கிடைக்கின்ற தத்தமது சுகபோகங்களை தவிர வேறு எதனையும் பெற்றுத்தரப்போவதில்லை. மக்களின் அமைதியான வாழ்வு குழம்பியடிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் சிங்களவரோடு நாம் சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற அவநம்பிக்கை மக்கள் மனதில் மீண்டும் விதைத்திருக்கின்றது. இதுவா நல்லிணக்க அரசியல் என்று அவர் கேட்டளியிருக்கின்றார்.
சரி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் வடமாகாணத்தில் முஸ்லீம் கட்சிகளின் செயல்பாடு தேர்தலில் எப்படி இருந்தது என்பது குறித்த பேட்டி பற்றி எழுதும் கனடா நேயர் வீரவேலவன், ஹக்கீம் விழுந்தும் மீசையில் மண் விழவில்லை என்கிறார். கிழக்கு மாகாணத்தில் ஹக்கீம் எடுத்த நிலைப்பாட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தை படுமோசமாக ஏமாற்றினார். பள்ளிவாசலை உடைக்கும் போது ஒளிந்து கொண்டிருந்து விட்டு தேர்தல் வரும்பொழுது முஸ்லீம்களின் தனித்துவத்தை பற்றி பேச வெட்கமில்லையா என்கிறார்.
இலங்கையின் பிற மாகாண சபை தேர்தல்கள் குறித்து எழுதுகின்ற சில்மியாபுரம் நேயர் மௌலவி கஃபூர், உண்மையில் வடமாகாண தமிழ் மக்கள் யாரிடமும் சொல்ல முடியாத துயரச் செய்தியைத்தான் இந்த செய்திகள் மூலம் உணைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஏனைய மாகாணங்களின் முடிவுகள் சிறுபான்மை கட்சிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. இனிமேலாவது இந்திய வம்சாவளியினரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் புரிந்துணர்வுடன் செயற்பட்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு சிறுபான்மை சமூகங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க அணி சேராவிட்டால் பின்விளைவுகளுக்கு அந்தந்த கட்சியின் தலைமைகளையும் முகம் கொடுக்க நேரிடும் என்று எழுதியிருக்கின்றார்.
வடமாகாண தேர்தல் குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் ஃபஸ்லின் முகமது, 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தேர்தலை வடமாகாண மக்கள் ஆர்வத்துடன் எதிர்கொண்டிருந்தால் நம் நாட்டில் இந்நேரம் எத்தனை உயிர்கள் சிரித்து மகிழும் ஒலி கேட்டிருக்கும் என்கிறார்.
விக்னேஸ்வரனின் பேட்டி பற்றி கருத்து தெரிவித்திருக்கின்ற வாழச்சேன நேர் திலக் செல்லத்தம்பி, மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது உங்களுடைய தரையாய கடமை. நீங்கள் கேட்டதை மக்கள் கொடுத்து விட்டார்கள். மக்கள் கேட்டதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம் என்று எழுதுகின்றார்.
இலங்கையில் காணி அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு இல்லை என்று இலங்கை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு குறித்து எழுதும் கொழும்பு நேயர் சின்னையா ரத்னவடிவேல், இது ஒன்றும் பெரிய விடயமல்ல. அரசியல் அமைப்பில் இடமில்லை என்றுதானே நீதித்துறை கூறுகிறது. காணி அதிகாரத்தை மாகாண சபைக்கு வழங்க வழி செய்யும் வகையில் அரசியல் அமைப்பில் மாற்றத்தை செய்ய வேண்டியதுதானே. இதெல்லாம் பெரும்பான்மை அரசியல் சித்து விளையாட்டுகளின் ஒரு அங்கமே தவிர வேறொன்றும் இல்லை என்கிறார்.
இதே தீர்ப்பு குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற நேயர் ரகுநாதன் உமாபதி, காணி அதிகாரம் ஜனாதிபதியிடம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் காணிக்கு உரித்துரியவர்கள் என்ற வகையில் உறுதி பத்திரங்களுக்கு மதிப்பளித்து காணிக்கு உரியவர்கள் கேட்டால் எந்தவித எதிர்ப்புமின்றி அவற்றை மீண்டும் உரியவர்களிடம் கையளிக்க வேண்டும். இதை தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார்.
ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் ஆணையர் நவி பிள்ளைக்கு சர்வதேச விசாரணையை கோரும் அதிகாரம் கிடையாது என்று மனித உரிமை கவுன்சிலுக்கான இலங்கை தூதர் ஆரியசிங்கே கூறியது பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் வாணி லம்போத், பொய் கூறியே சர்வதேசத்தை கடந்த 60 ஆண்டுகள் ஏமாற்றிய சிங்கள அரசியல்வாதிகள் மிச்சம் மீதியாக உள்ள தமிழர்களையும் அழித்து அவர்களை உளரீதியாக ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக்கினாலும் ஏனைய நாடுகள் அரசியல்வாதிகள் பக்கம்தான் நிற்பார்களா? இந்த அநீதிக்கு நீதியே கிடைக்காதா என்கிறார்.
கென்யாவில் நடந்த தாக்குதல்கள் குறித்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கின்ற நேயர் ரவிச்சந்திரன், இதுபோன்ற நிலை நீடித்தால் இஸ்லாமிய மதம் என்றாலே தீவிரவாதம் தான் என்னும் போக்கு உலகளவில் உருவாக்கும். அப்பாவி மக்களை கொல்லும் இதுபோன்ற தீவிரவாதிகள் கண்டிப்பாக இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் குரானை முழுமையாக கற்றுணராதவர்கள் என்றெழுதியிருக்கின்றார்.
மதிய தூக்கம் மழலையர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் என்ற அறிவியல் செய்தி அருமை என்கிறார் சென்னை நேயர் சரவணன்.
தற்கொலை தாக்குதல்கள் இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்டவை என்ற செய்தி குறித்து எழுதுகின்ற தஞ்சாவூர் நேயர் காமராஜ் நடராஜன், மதங்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதாக தவறாக கருதப்படுகின்றது. வன்முறையை தூண்டாத மதவாதியார் சிலுவை போரிலிருந்து சமணர்களை கழுவேற்றியது வரை இன்று இந்து முஸ்லீம் ஒரித்தரம் மதத்தில் சிக்காதவனே மனிதன் என்றெழுகின்றான்.
நியூஹாம் கவுன்சிலின் ஒருங்கிணைப்பு திட்டம் குறித்த செய்தி பற்றி எழுதும் ஆடுதுறை நேயர் பாலாஜி, இந்த ஒருங்கிணைப்பு திட்டத்தின் மாற்றங்களை நான் மனமுவந்து வரவேற்கின்றேன். பல ஆண்டுகள் பிரிட்டனிலேயே வாழ்ந்து வந்த நிலையிலும் ஆங்கிலத்தை பொது இடங்களில் பேசக்கூட முடியாத முன்வராத சிலர் ஏன் பிரிட்டனில் குடிபுகுகின்றார்கள்? ஆங்கிலம் அல்லாத 134 மொழிகள் மட்டுமே பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அல்ல, நிர்வாகத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனம். NHS மருத்துவமனைகளில் பல்வேறு மொழிபெயர்ப்பாளர்களை எவ்வளவு ஆண்டுகள் நியமிப்பது? இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு குடிபுகும் மக்கள் மருத்துவமனைகளிலும் வேறு பொது இடங்களிலும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் வேற்று நாட்டிலிருந்து குடிபுகும் மக்களுக்காக பல பொது இடங்களில் வேற்று மொழிகளுக்கு இடம் அளிக்கும் பிரித்தானிய அரசை எவ்வாறு பாராட்டுவது என்றே தெரியவில்லை. ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா என்று கேட்கிறார்.
திரையுலக நூற்றாண்டு விழாவில் கருணாநிதி பங்களிப்பு அங்கீகரிக்கப்படாதது குறித்து எழுதுகின்ற திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவை தமிழக அரசு கொண்டாடும் விதம் அரசியலாக இருக்கிறதே தவிர சினிமாவையோ அதன் முன்னோடிகளையோ கௌரவப்படுத்தும் நோக்கிலானதாக இவை அமையவில்லை என்கின்றார் திரைப்பட வரலாற்று ஆய்வாளர் தியோட பாஸ்கரன். உண்மை. அரசியல் ரீதியாக கருணாநிதி தமிழகத்துக்கு செய்திருக்கும் துரோகம் யாரும் மறக்க மாட்டார்கள். ஆனால் திரைத்துறையில் அவரை ஒதுக்கி வைத்திருப்பது கசப்பான ஒன்றுதான். திராவிட கட்சிகள் திருந்த போவதில்லை என்று எழுதியிருக்கின்றார். தண்டனை விதிக்கப்பட்ட எம்பிக்கள் பதவி இழக்க வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து இந்திய அரசு கொண்டுவர முயற்சி செய்து கொண்டிருக்கும் அவசர சட்டம் பற்றி ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கள் ஜனநாயக நாடகம் என்று வர்ணிக்கின்றார் லண்டன் நேயர் மதன் மோகன்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.